மறுபிறவி, கமிங் பேக். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் அருளிய போதனைகளை அடிப்படையாக கொண்டது. இதுவரை எங்கும் காணப்படாத முழுமையான விளக்கங்கள். வாழ்க்கை பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடியக்கூடியது அல்ல. ஆத்மா தனது தற்போதைய உடலை விட்டு வெளியேறும் போது நடப்பது என்ன? அது மற்றொரு உடலை ஏற்கின்றதா? இதுபோன்ற மறுபிறவிகளுக்கு முடிவு உண்டா? மறுபிறவி எதன் அடிப்படையில் நிகழ்கின்றது? நமது வருங்கால பிறவிகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? மறுபிறவி என்னும் இந்நூல் இத்தகைய ஆழமான கேள்வியில் எல்லாவற்றிற்கும் பதில் அளிக்கின்றது. காலத்திற்கு அப்பாற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டு மறுபிறவி குறித்த தெளிவான உண்மைகளையும் முழுமையான விளக்கங்களையும் இது வழங்குகிறது. பொருளடக்கம். அறிமுகம். பொருளடக்கம் முன்னுரை. அமிர்தத்துவை தேடுதல். அறிமுகம் உயிர் என்னும் புதிர். 1வது அத்தியாயம் மறுபிறவி, கிரேக்கர்கள் முதல் காந்தி வரை. 2 மாறும் உடல் மாறாத ஆத்மா. 3 ஆத்ம பரிசோதனை. 4 மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். மரணத்திலிருந்து மீண்டு வந்த மகன், மானினால் மயங்கிய மன்னர், வேற்று கிரகவாசிகளுக்கு இடையில் ஒரு வாதம். 5 ஆத்மாவின் இரகசிய பயணம். 6 மறுபிறவி ஒரு யதார்த்தமான உண்மை. 7 கிட்டத்தட்ட மறுபிறவியே. 8 வேண்டாம் மறுபிறவி. ஸ்ரீல பிரபுபாதர் ஓர் அறிமுகம். முன்னுரை. அமரத்துவத்தை தேடுதல். உங்களது விதியை கட்டுப்படுத்த நீங்கள் விரும்பினால் மறுபிறவை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். யாரும் மரணமடைய விரும்புவது இல்லை. தோல் சுருங்காமல், முடி நரைக்காமல், மூட்டு வலி இல்லாமல், முழு வலிமையுடனும் என்றென்றும் வாழவே நம்மில் பெரும்பாலானோர் விரும்புகிறோம். மரணத்தை பற்றி யாரும் நினைத்து பார்ப்பது இல்லை. அனைவரும் மரணம் இன்றி வாழ விரும்புவதே இதற்கான அடிப்படை காரணம். த ஹியூமன் காமெடி என்ற புத்தகத்தின் ஆசிரியரும் புலிட்சர் பரிசை வென்றவருமான வில்லியம் செரோயின் என்பவர் தனது மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னர், ஒவ்வொருவரும் மரணமடைய வேண்டும், ஆனால் என்னை பொறுத்தவரை அதற்கு நான் விதிவிலக்காக இருப்பேன் என்று நம்பிக்கொண்டிருந்தேன், ஆனால் தற்போது நானும் மரணத்தின் பிடியில் உள்ளேன் என்று செய்தியாளரிடம் கூறினார். உண்மையில் அவரது கருத்து பெரும்பாலான மனிதர்களின் மனதை பிரதிபலிப்பதாக உள்ளது. நம்மில் பெரும்பாலானோர் மரணத்தை பற்றியோ அதன் பின்னர் என்ன நடக்கும் என்பதை பற்றியோ நினைப்பது மிக மிக அரிதாக உள்ளது. மரணம் எல்லாவற்றுக்கும் முடிவு என்று சிலர் கூறுகின்றனர். சிலர் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்புகின்றனர். வேறு சிலர் நமது தற்போதைய வாழ்க்கையானது இதற்கு முன்பு நாம் வாழ்ந்த பல்வேறு வாழ்க்கைக்கும் இனி எதிர்காலத்தில் வாழப்போகும் பல்வேறு வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட ஒன்று என்று கருதுகின்றனர். உலகின் மொத்த மக்கட்தொகையில் 1/3 பங்கிற்கு அதிகமானோர், 250 கோடி மக்கள், மறுபிறவி வாழ்வின் மறுக்க முடியாத உண்மையாக ஒப்புக்கொள்கின்றனர். மறுபிறவி என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, மரண பயத்திலிருந்து தப்பிப்பதற்கான உபாயமும் அல்ல. மாறாக இது நமது கடந்த கால பிறவிகளையும் எதிர்கால பிறவிகளையும் விளக்கும் துல்லியமான விஞ்ஞானமாகும். முந்தைய பிறவிகளை அறிதல், மரணத்தை நெருங்கியவரின் அனுபவங்கள், உடலை விட்டு வெளியே சென்ற அனுபவங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பல்வேறு புத்தகங்கள் எழுதப்பட்டு உள்ளன. ஆயினும் மறுபிறவி பற்றிய பெரும்பாலான புத்தகங்கள் போதிய தகவல்கள் இன்றி மிகுந்த கற்பனைகளுடன் மேலோட்டமானதாக முடிவுகள் ஏதுமின்றி எழுதப்பட்டு உள்ளன. சில புத்தகங்கள் வசியத்தின் அடிப்படையில் முற்பிறவியின் அனுபவங்களை எடுத்துரைத்த நபர்களை வைத்து எழுதப்பட்டு உள்ளன. அப்புத்தகங்கள் அவர்கள் தங்களது முற்பிறவியில் வாழ்ந்த வீடுகள், நடந்து சென்ற தெருக்கள், பிள்ளை பருவத்தில் சென்று வந்த பூங்காக்கள், முந்தைய பெற்றோர், நண்பர்கள், உறவினர்களின் பெயர்கள் ஆகியவற்றை விவரிக்கின்றன. இவை படிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுவையாகவும் மறுபிறவை பற்றிய நம்பிக்கையை பொதுமக்களிடம் ஏற்படுத்தக்கூடியவும் உள்ளன. இருப்பினும் அவற்றை கவனமாக ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலானவை யூகத்தினால் உருவானவை என்பதையும் துல்லியமற்றவை என்பதையும் அறியலாம். சில போலியானவை என்பதும் வெளிப்படும். அது மட்டுமின்றி பிரபலமான இத்தகைய புத்தகங்களில் ஒன்றில் கூட மறுபிறவை குறித்த அடிப்படை உண்மைகள் விளக்கப்படவில்லை. ஆத்மா எவ்வாறு ஓர் உடலிலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டு உள்ளது என்பதை இவை விளக்குவதில்லை. ஏதேனும் சில புத்தகங்களில் இந்த அடிப்படை கொள்கைகள் விவாதிக்கப்பட்டாலும் கூட அவை தெளிவாக விளக்கப்படுவது இல்லை. ஏதோ அதிர்ஷ்டம் செய்த சிலர் மட்டுமே மறுபிறவி எடுப்பதாகவும் மற்றவர்கள் மறுபிறவி எடுப்பதில் இல்லை என்பது போலவும் அந்நூலாசிரியர் தங்கள் சொந்த கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இவ்வாறான கருத்துக்கள் மறுபிறவியின் விஞ்ஞானத்தை எடுத்திருப்பதற்கு பதிலாக குழப்பம் தரும் எண்ணற்ற கட்டுக்கதைகளையும் முரண்பாடுகளையும் எடுத்திருக்கின்றன. அவற்றை படிப்பவரின் மனதில் எழும் எண்ணற்ற கேள்விகளுக்கு விடையே எதுவும் கிடைப்பதில்லை. உதாரணமாக காண்போம். ஒருவன் மரணத்திற்கு பின்பு உடனடியாக மறுபிறவி எடுக்கின்றானா அல்லது தாமதமாக நீண்ட காலம் கழித்து பிறவி எடுக்கின்றானா? விலங்குகளும் இதர உயிரினங்களும் மனித உடலில் பிறக்க முடியுமா? மனிதன் விலங்காக பிறக்க முடியுமா? முடியும் என்றால் ஏன் எவ்வாறு அவை நிகழ்கின்றன? நாம் என்றென்றும் பிறந்து கொண்டிருப்போமா? இதற்கு ஏதேனும் முடிவு உண்டா? நரகத்தில் முடிவின்றி துன்பப்படுவதும் சொர்க்கத்தில் என்றென்றும் இன்பத்துடன் இருப்பதும் சாத்தியமா? நமது வருங்கால பிறவிகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? அஃது எவ்வாறு? நாம் வேறு கிரகங்களில் பிறக்க முடியுமா? வேறு பிரபஞ்சத்தில் பிறக்க முடியுமா? நாம் செய்யும் நல்ல தீய செயல்கள் நமது அடுத்த உடலை நிர்ணயிப்பதில் பங்கு வகிக்கின்றனவா? கர்மத்திற்கும் மறுபிறவிக்கும் என்ன தொடர்பு? மறுபிறவி என்னும் இந்நூல் இக்கேள்வி அனைத்திற்கும் முழுமையாக விடையளிக்கின்றன. மறுபிறவியின் இயல்பான உண்மையினை இப்புத்தகம் விஞ்ஞானபூர்வமாக விளக்குகின்றது. மறுபிறவியை பற்றிய உண்மைகள் புதிரானவை, தவறாக புரிந்து கொள்ளப்படுபவை. மறுபிறவியின் உண்மையை விளக்குவது மட்டுமின்றி இதன் பிடியிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதற்கான அறிவுரைகளையும் இந்நூல் வழங்குகிறது. அறிமுகம். உயிரின் இரகசியத்தை நான் தேடிய போது அணுக்களையும் எலக்ட்ரான்களையும் மட்டுமே இறுதியில் என்னால் காண முடிந்தது. அவையோ உயிரற்றவை. எனது ஆராய்ச்சியின் மத்தியில் உயிர் எனது விரல்களுக்கு நடுவே ஓடிவிட்டது. இதை கூறியவர் நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் சென் கியோக்கி. அறிமுகம். உயிர் என்னும் புதிர். மரணம் மனிதனின் மாபெரும் புதிர். இது கொடுமையானதாக தவிர்க்க இயலாத எதிரியை போல் உள்ளது. இதுவே வாழ்வின் முடிவா அல்லது மற்றொரு வாழ்விற்கான ஆரம்பமா? மனிதனின் உயிர் மரணத்திற்கு பின்னரும் தொடரும் என்பது உண்மையானால் அந்த புதிய வாழ்க்கை எந்த அடிப்படையில் முடிவு செய்யப்படுகின்றது? இப்புதிர்களுக்கான விடையை அறிந்து கொள்வதற்காக தெளிந்த சிந்தனையுடைய தத்துவ ஞானிகளை மனிதன் தொண்டு தொற்று அணுகியுள்ளான். அவர்களது போதனைகளை உன்னத உண்மையின் அறிவுரைகளாக ஏற்றுக்கொண்டு உள்ளான். உயர்ந்த அதிகாரிகளிலிருந்து அறிவை பெறும் இந்த வழிமுறையினை எவ்வளவுதான் கவனமாக ஆராய்ந்து பின்பற்றினாலும் அதனை சிலர் தவறாகவே விமர்சனம் செய்கின்றனர். சிறியதே அழகானது, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்னும் நூலின் ஆசிரியரும் சமூக ஆய்வாளருமான இஎஃப் ஸ்குமேசர் என்பவர் நவீன சமுதாயத்திலுள்ள மக்கள் இயற்கை மற்றும் பாரம்பரிய வேகத்துடனான தொடர்பை இழந்திருப்பதால் ஏளனம் செய்வதை நாகரிகமாக கருதுகின்றனர். அவர்கள் எதை காண்கிறார்களோ, எதை தொடுகிறார்களோ, எதை அழைக்கிறார்களோ அதை மட்டுமே நம்புகிறார்கள் என்று குறிப்பிட்டு உள்ளார். வேறு விதமாக கூறினால் கண்ணால் காண்பதே மெய், கண்ணால் காண்பதே மெய் என்னும் கருத்தினை பின்பற்றுகின்றனர். ஆனால் பௌதிக அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்டும் அளக்கும் கருவிகளுக்கு அப்பாற்பட்டும் மனதின் கற்பனை திறனுக்கு அப்பாற்பட்டும் எதையாவது அறிந்து கொள்ள மனிதன் முயற்சி செய்யும் போது ஞானத்தின் உயர்ந்த மூலத்தை அணுகுவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. உடல் அழிந்த பின்னர் உயிர் எங்கே செல்கிறது என்னும் கேள்விக்கு சோதனை கூடத்தில் ஆராய்ச்சி செய்யும் எந்த ஒரு விஞ்ஞானியும் இதுவரை பயனுள்ள விளக்கத்தை அளித்ததில்லை. அவர்களின் ஆராய்ச்சிகள் பலதரப்பட்ட கருத்துக்களை உருவாக்கி உள்ள போதிலும் அவை யாவும் வரம்பிற்கு உட்பட்டு தெளிவானவையாக இல்லை. ஆனால் உடல் அழிந்த பின்னர் உயிர் மற்றொரு உடலை ஏற்கின்றது என்னும் மறுபிறவி கொள்கை நமது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் வாழ்க்கையை நிர்மாணிக்கும் சூட்சும சட்டங்களை முழுமையாக தெளிவாக விளக்குகின்றது. மறுபிறவியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமெனில் உடலிலிருந்து வேறுபட்ட உயர்ந்த ஒரு சக்தி உள்ளது என்னும் அடிப்படை கோட்பாட்டினை ஒருவன் ஏற்க வேண்டும். மனிதனும் மனிதனிடம் உள்ள தன் இகரற்ற சிந்திக்கும் திறன், உணர்ச்சிகள், விருப்பம் ஆகியவற்றை ஆராய்வதால் இதனை மேலும் உணரலாம். ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பு, மரியாதை போன்ற உணர்ச்சிகளை டிஎன்ஏ போன்ற மரபு அணுக்களால் தூண்டப்படுவது சாத்தியமல்ல. ஷேக்ஸ்பியரிடம் ஹாம்லெட் பாச் என்பவரின் மேசின் பி மைனர் போன்ற நாடகங்களில் காணப்படும் சூட்சமான கலை நயத்திற்கும் நுட்பமான வேறுபாடுகளுக்கும் எந்த மரபணும் பொறுப்பாளியாகும். மனிதனையும் அவனது எல்லையற்ற திறன்களையும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டு தெளிவாக விளக்க இயலாது. பகுதியை தன்மையின் அடிப்படையில் உயிரை முறையாக விளக்க இயலாது என்பதை நவீன இயற்பை இயலின் தந்தையான ஐன்ஸ்டீன் ஒப்புக்கொண்டுள்ளார். விஞ்ஞானத்தின் கொள்கைகளை வைத்து மனிதர்களை எடைபடுவதற்கான முயற்சி முற்றிலும் தவறானது மட்டுமின்றி கண்டிக்கத்தக்கதும் ஆகும் என்று அந்த புகழ்பெற்ற விஞ்ஞானி கூறியுள்ளார். உண்மையில் இயற்பியல் விதிகளை கொண்டு உயிரின் தன்மைகளை விளக்குவதில் விஞ்ஞானிகள் தோல்வியடைந்து விட்டனர். பௌதிகம் மற்றும் மருத்துவத்துறையில் நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் சென்ட் கியோக்கி என்பவர் அத்தகு தோல்வியால் விரக்தி அடைந்து, உயிரின் ரகசியத்தை நான் தேடிய போது அணுக்களையும் எலக்ட்ரான்களையும் மட்டுமே இறுதியில் என்னால் காண முடிந்தது. அவையோ உயிரற்றவை. எனது ஆராய்ச்சியின் மத்தியில் உயிர் எனது விரல்களுக்கு நடுவே ஓடிவிட்டது. எனவே இந்த முதுமை காலத்தில் நான் எனது ஆராய்ச்சியை பின்னோக்கி பார்த்து கொண்டுள்ளேன் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். உயிர் இயற்பியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை தேவை. இருப்பினும் மூலக்கூறுகளின் கலவையினால் உயிர் உண்டாகிறது என்னும் கருத்தை ஏற்பதற்கு அதைவிட அதிக அளவில் நம்பிக்கை தேவைப்படுகிறது. புகழ்பெற்ற உயிரியல் மேதைகள் ஒருவரான தாம்ஸ் ஹக்ஸ்லே ஜடம் ஆற்றல் ஆகிய இரண்டிற்கு அப்பால் மூன்றாவதாக ஒன்று இருப்பது எனக்கு தெளிவாக புலப்படுகிறது. அதுவே உயிர். அது ஜடத்தினாலோ ஆற்றலினாலோ அவற்றின் கலவையினாலோ உருவாவது சாத்தியமில்லை என்று கூறியுள்ளார். உயிரின் தன்னிகரற்ற தன்மைகளை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் இயற்பியல் நோபல் பரிசு பெற்ற நீல்ஸ் போர் என் பின்வருமாறு கூறியுள்ளார். இயற்பியல், வேதியியல் ஆகிய இரண்டிலும் உயிர் குறித்து துளியும் தகவல் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். இருப்பினும் நம் அனைவருக்கும் உயிர் இருப்பதால் உயிர் என்று ஒன்று இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். உயிர் என்பது இயற்கையின் ஒரு பகுதியாகவோ பொதுவான உண்மையாகவோ இருக்க வேண்டும். அதாவது இயற்பியல் வேதியியல் சட்டங்களுக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட வேறுபட்ட ஒரு சட்டமாக அதை நாம் கருத வேண்டும். அத்தகைய சட்டங்கள் உயிர் ஓர் உடலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிச் செல்வதை தீர்மானிக்கும் மறுபிறவி சட்டங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இந்த சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள தொடங்கும் போது மறுபிறவி என்பது நம்மால் உணர இயலாததோ முற்றிலும் புதியதோ அல்ல என்பதை கவனிக்க முடியும். மறுபிறவி என்பது நமது தற்போதைய வாழ்நாள் கூட தொடர்ந்து நிகழ்வதை நாம் உணர வேண்டும். பேராசிரியர் ஜான் ஃபெஃபர் மனித மூளை ஹியூமன் பிரெயின் என்னும் தனது நூலில், உங்களது உடலில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மூலக்கூறுகளில் ஒன்று கூட தற்போது இல்லை என்று குறிப்பிடுகிறார். 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருவரது உடல் முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு விடுகிறது. இருப்பினும் நான் என்னும் அடையாளம் மட்டும் நம்மில் மாறாமல் உள்ளது. நமது உடல் பாலிய பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம் என்று மாற்றமடைகிறது. இருப்பினும் உடலினுள் இருக்கக்கூடிய நபரின் நான் என்னும் அடையாளம் என்றும் மாறாமல் இருக்கின்றது. ஜட உடலிருந்து முற்றிலும் மாறுபட்ட உணர்வை அடிப்படையாக கொண்ட மறுபிறவியானது உயிர்வாளியினை ஓர் உடலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றுவதற்கான உயர்ந்த வழிமுறையாகும். மறுபிறவி என்பது நமது அத்தியாவசியமான தன்மையை நிர்ணயிப்பதால் அஃது அனைவருக்கும் அவசியமான விஷயமாகும். மறுபிறவி என்னும் இப்புத்தகம் காலத்திற்கு அப்பாற்பட்ட வேத புத்தகமான பகவத்கீதையில் சொல்லப்பட்ட மறுபிறவியின் அடிப்படை விஷயங்களை விளக்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கீதை மறுபிறவியை பற்றி வேறு எங்கும் கிடைக்காத முழுமையான விளக்கத்தை அளிக்கின்றது. உலகத்தின் பல சிந்தனையாளர்களால் பல்வேறு நூற்றாண்டுகளாக இது படிக்கப்பட்டு வருகிறது. ஆன்மீக ஞானமானது நித்திய உண்மையாக இருப்பதாலும் விஞ்ஞான கோட்பாடுகள் மாறும் போதிலும் மாறாது இருப்பதாலும் இன்றும் பொருத்தமானதாகவே உள்ளது. ஹார்வர்டின் உயிரியல் மருத்துவர் டிபி துபே பின்வருமாறு எழுதுகிறார். நமக்கு தெரிந்த இயற்கையின் சட்டங்களை வைத்து உயிரை பற்றி முழுமையாக விளக்க முடியும் என்ற குருட்டு நம்பிக்கையுடன் நாம் நமது வாழ்க்கையை நடத்தலாம். ஆனால் இந்தியாவின் வேத பண்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை திறந்த மனதுடன் தற்கால விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தங்களது துறையில் ஒரு புதிய கோணத்தை காண முடியும். மேலும் உண்மையை தேடுதல் என்னும் விஞ்ஞான முயற்சியினை அதன் மூலம் அதிகரிக்கலாம். உலகில் எதுவும் நிலையில்லாத தற்போதைய காலகட்டத்தில் நாம் எங்கிருந்து தோன்றினோம், பல்வேறு உடல்களிலும் வாழ்க்கை சூழ்நிலையிலும் எவ்வாறு வாழ்கிறோம், மரணத்திற்கு பின்னர் எங்கு செல்கிறோம் போன்றவற்றை தெரிந்து கொள்வது மிக அவசியம். மறுபிறவி என்னும் இந்நூலில் இதற்கான அடிப்படை தகவல்கள் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. இந்நூலின் முதல் அத்தியாயம் கிரேக்கர்கள் முதல் காந்தி வரை உலகின் மிகப்பெரிய தத்துவ ஞானிகள், கவிஞர்கள் மற்றும் கலைஞர்களை மறுபிறவி எவ்வாறு பாதித்துள்ளது என்பதை விளக்குகிறது. அதனைத் தொடர்ந்து மறுபிறவி குறித்த புத்தகங்களுள் மிகவும் பழமையானதும் போற்றத்தக்கதுமான பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ள மறுபிறவியின் கருத்துக்கள் விளக்கப்பட்டுள்ளன. இந்நூலின் இரண்டாம் அத்தியாயம் தெய்வ திரு ஆசா பக்திவேதானந்த சுவாமி புரோபாதருக்கும் புகழ்பெற்ற மத உளவியல் பேராசிரியர் கால்ஃபிரைட் கிராஃபோன் டர்க்கைக்கும் அவர்களுக்கும் இடையே நடந்த நேரடி உரையாடல் ஆகும். ஜட உடலும் ஜடத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக ஆத்மாவும் சமமாக இருக்க முடியாது என்பதை இந்த உரையாடல் தெளிவாக விளக்குகின்றது. மூன்றாம் அத்தியாயத்தில் ஒரு புகழ்பெற்ற இறுதி அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆத்மாவை முறைப்படி ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறார். சில புரோபாதர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் நவீன மருத்துவ விஞ்ஞானத்தை விட அதிக தகவல்களை கொண்டதுமான பகவத்கீதையிலிருந்து பதில் அளிக்கின்றார். நான்காம் அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் வேத நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஆர்வத்தை தூண்டும் மூன்று கதைகளை கொண்டது. இயற்கை மற்றும் கர்மத்தின் துல்லியமான சட்டங்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு ஆத்மா எவ்வாறு பல்வேறு உடல்களுக்கு மாற்றம் பெறுகின்றது என்பதை உணர்வதற்கு இந்த விளக்கங்கள் சிறப்பான உதாரணங்களாக திகழ்கின்றன. ஐந்தாம் அத்தியாயம் மறுபிறவி குறித்து சில புரோபாதர் தனது புத்தகங்களில் எழுதிய கருத்துக்களின் ஒரு தொகுப்பாகும். அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் சாதாரணமான நிகழ்வுகளையும் பொதுவான செயல்பாடுகளையும் வைத்து மறுபிறவியின் கொள்கைகளை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை அவை விளக்குகின்றன. அடுத்த அத்தியாயம் மறுபிறவியானது உலகம் முழுமைக்கும் பொதுவான குற்றமற்ற நீதிமுறையை தன்னகத்தை கொண்டுள்ளது என்பதை விளக்குகின்றது. மேலும் ஆத்மா ஒருபோதும் நித்தியமாக தண்டிக்கப்படுவது இல்லை என்பதையும் பிறப்பு இறப்பு என்னும் தொடர்ச்சுழற்சியிலிருந்து தப்பிக்கக்கூடிய நிரந்தர வாய்ப்பு அதற்கு உண்டு என்பதையும் இத்தகைய அத்தியாயம் விளக்குகின்றது. மறுபிறவியை பற்றிய தவறான போலியான கருத்துக்கள் ஏழாம் அத்தியாயத்தின் கருப்பொருளாக அமைந்துள்ளன. வேண்டாம் மறுபிறவி என்னும் இறுதி அத்தியாயம் ஆத்மா மறுபிறவியை கடந்து ஜட உடல் என்னும் சிறையிலிருந்து நிரந்தர விடுதலை பெற்று உன்னத உலகிற்கு செல்வது பற்றிய செயல்பாட்டை விளக்குகின்றது. அந்த இறுதி நிலையை அடைந்த ஆத்மா பிறப்பு, நோய், முதுமை, மரணம் என்னும் தொடர் மாற்றத்தை கொடுக்கும் இந்த உலகிற்கு திரும்பி வருவதே இல்லை. பெஞ்சமின் பிராங்க்லின் கூறுகிறார், இவ்வுலகில் நான் இருப்பதை வைத்து பார்க்கும்போது வருங்காலத்திலும் நான் ஏதாவது ஒரு வடிவில் எப்போதும் இருப்பேன் என்று நம்புகிறேன்.